ஓசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரிகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை 2018 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று நாம் இணைக்க இருப்பது ஒரு நன்னெறி. நீக்கம் அறம் இருவர் நீங்கி புணர்ந்தாலும் நோக்கின் அவர் பெருமை நொய்தாகும் பூங்குழலால் நெல்லின் உமி சிறிது நீங்கி பழமை போல் புல்லினும் திண்மை நிலை போம். இந்த நன்னறியினுடைய பொருள் என்னவெனில், நெல்லில் உமி சிறிது நீக்கி மறுபடி இணைத்தாலும் முளைக்கும் வலிமையை இழந்துவிடும். நெருங்கிய நண்பர்கள் இருவர் வேற்றுமையால் பிரிந்து மீண்டும் கூடிய போதிலும் அந்த நட்பு முன்பு போல் அளவுக்கு நெருக்கமாக இருக்காது. நீக்கம் அறம் இருவர் நீங்கி புணர்ந்தாலும் நோக்கினவர் பெருமை நொய்தாகும் பூங்குழலால் நெல்லின் உமி சிறிது நீங்கி பழமை போல் புல்லினும் திண்மை நிலை போம். நல்லது நேர்களே, அந்த நன்னறியை தொடர்வதே இந்த காலை வேளையிலே எமது நேர்களுக்கு பொருத்தமான ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று இதோ நேர்களுக்காக.
சொன்னது நீ தானா சொன்னது நீ தானா சொல் 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 என் உயிரே.
சீதா, சீதா, சீதா,
நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி மனம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் திரு குருபர லிங்கம் அவர்கள். வணக்கம் திரு குரு அவர்களே.
வணக்கம் நியூசிலாந்து முத்தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம்.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் ஒரு நிகழ்ச்சியோடு சிறப்பான முறையிலே கலந்து கொள்ள இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, நாங்கள் அடிக்கடி பேசுகின்ற ஒரு விடயம் மனம். இந்த மனம் என்பது சரியான முறையிலே ஒருவருக்கும் அமைய வேண்டும், இல்லாவிட்டால் பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்கள் இந்த மனம் என்றால் என்ன என்பது பற்றி ஒரு சிறிய ஆரம்பத்தோடு உங்களுடைய கருத்துக்களை கூறுவீர்களா?
ஓமையா, மனம் என்றால், மனம் என்ற தமிழ் சொல் ஆங்கிலத்தில் மைண்ட் என்று அழைக்கப்படுகிறது. மனம் என்றால் ஏதோ இதயத்தின் செயல்பாடு என்பது போல் சில தவறான புரிதல் இருக்கிறது. உதாரணமாக, காதல், மன அழுத்தம், மனிதாபிமானம் போன்றவை இதயத்தில் ஏற்படுகிறது என்று ஒரு நினைப்பு இருக்கிறது. இதற்கு காரணம் சமூகம், சமூக ஊடகங்கள், பொதுவாக திரைப்படத்துறை போன்றவையே. இது போன்ற தவறான புரிதல் மூலம் மனம் என்ற வார்த்தை இதயத்தின் உணர்வுகள் என்று இணைக்கப்படுகிறது. உண்மையில் இதயமும் நுரையீரலும் இரத்தத்தை சுத்திகரித்து உடலின் மற்ற பாகங்களுக்கு அனுப்பக்கூடியது, அதில் இந்த உணர்வும் பிறக்காது. இரண்டாவது, மனம் என்பதை உடலிருந்து வேறுபட்டது, அதாவது உடல் வேறு மனம் வேறு என்று சில மதங்கள் விளக்கம் கொடுக்கிறது. அதாவது ஆத்ம நிலை, ஆத்ம செயல்பாடு அந்த உணர்வு என்று விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஆரம்ப கால தத்துவவியலும் கூட அப்படியே விளக்கம் கொடுத்து வந்தது. உளவியல் என்பது ஆத்மாவின் செயலை ஆராயக்கூடிய துறையாகவே இருந்தது. பின்பு அது முட்டாள்தனமானது என்று உணர்ந்து மனித உணர்வுகளை ஆராயக்கூடிய துறையாகவே மாறியது. மனம் சிந்தனை, நோக்கு, உணர்ச்சி, மன உறுதி, கற்பனை போன்றவற்றில் வெளிப்படுகின்ற அறிவு உணர்வு நிலை சார்ந்த அம்சங்களின் தொகுப்பை குறிக்கிறது. மனம் என்பது அது எவ்வாறு இயங்குகிறது என்பது தொடர்பான கோட்பாடுகள் நிறையவே உள்ளன. பிளேட்டோ, அரிஸ்டோட்டில், ஆதிசங்கரர், புத்தர் போன்ற பல கிரேக்க இந்திய தத்துவ ஞானிகள் இது பற்றி கூறியுள்ளன.
நல்ல கருத்துக்களை நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறீர்கள். அந்த வகையிலே இரண்டாவதான வினா என்று சொன்னால், மனம் பற்றி தமிழ் இலக்கியங்களில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டிருக்கின்றது, அது தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
தமிழ் இலக்கியங்களை முதல்ல வந்து பாரதியார் சொல்லியிருக்கிறாய்யா, பூட்டை திறப்பது கையாலே நல்ல, மனம் திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே. வள்ளுவர் சொல்லியிருக்கிறாய்யா, மனத்து கண் மாசிலன் ஆதல் அனைத்தரம் ஆகுல நீரப்புற. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று நல்வழியில சொல்லப்பட்டிருக்கு ஐயா. மணி வெளுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாரியம்மா. அதாவது மணி என்று சொன்னாயா, அந்த வைரம் தங்கம், நாங்கள் வெளுக்கிறதுக்கு அதை உரசி பாக்குறதுக்கு சாணை இருக்கு எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா. அடுத்தது, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கம், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் பாரதியார் சொல்றார்.
பாரதியார் பாடல்.
மனம் போல மாங்கல்யம் தமிழ் பழமொழி. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் பாரதியார். சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை என்னும் குழியில் வீழ்ந்து குமையாதீர், சென்றதனை குறித்தல் வேண்டாம் பாரதியார். அதாவது வந்து நாங்கள் பழைய நினைச்சு வறந்தி கொண்டு போவோம், அதை அப்படி பழத்த நினைச்சு வறந்த வேண்டாம் என்று சொல்லி பாரதியார் சொல்ற. இந்த புத்த பகவான் வந்து தம்பகத்தில் இந்த புத்த நூல்ல சொல்ற, மன மலை பாயக்கூடியது நிலையற்றது, அது இஷ்டப்பட்ட இடத்திற்கு சிறகடித்து பறக்கும். மனதை கட்டுப்படுத்துவது கடினம், ஆனால் அப்படி கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது. கட்டுப்படுத்தப்பட்ட மனமானது இன்பத்தில் உறவிடமாகும் என்று புத்த பகவானே சொல்லியிருக்கிறார். மனம் பற்றி தமிழ் இலக்கியங்களை குறிப்பிடப்பட்டிருக்கையா?
ஆமாம், அடுத்த நல்ல கருத்துக்கள். உண்மையிலேயே இது எங்களுடைய நேர்களை பொறுத்தவரையிலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்றுதான் நினைக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்த ஒரு வினா உங்களிடம் கேட்க இருக்கின்றோம். இன்றைய வாழ்க்கையிலே மனம் வாழ்க்கை போராட்டம் என்கிறார்கள். இதை தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
முதல்ல வந்து இன்றைய வாழ்க்கை மனக்குறைகளோடு வாழும் வாழ்க்கை முறையாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மனக்குறை இருப்பதில் தவறில்லை. மனக்குறைகளோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பது நாட்களை நகர்த்துவதுதான் பைத்திய காரணம். நாம் குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது யதார்த்தம். குறைகளோடு வாழ பழக வேண்டும் என்பது அனந்தம். குறைகள் உள்ள மனதில் நிறை இருக்காது. குறை நிறைவே குண நிறைவு. குணம் நலமாக இருப்பின் அது மனித வாழ்க்கையாக பலமாகும். மனிதம் வேறு, மனித வாழ்க்கை வேறா. ஆக மனித வாழ்வு என்பது மன வாழ்க்கை, மனத்துடன் கூடிய மன வாழ்க்கை. மன வளர்ச்சியே மனித வாழ்க்கையின் வெற்றி. மன முதிர்ச்சியே அதன் பயன்பாடு. நல்ல மன வளர்ச்சியே நல்ல தவம். இதுவே வாழ்வே தவம். அதான் வாழ்க்கை போராட்டம் என்கிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். எழுந்தினில் போராடு என்பது வாழ்க்கையின் அடிநாதம். நாம் யாரிடம் எப்படி போரிட வேண்டும் என்பதுதான் கேள்வி. நாம் உலகத்தோடு போராட, மற்றவர்கள் மேல் குறி வைப்பதற்கு முன் மனம் எங்களுடன் போராட தயாராகிறது. ஆகவே போராடுவதுதான் வாழ்க்கையின் அடிநாதம். வாழ்க்கையின் தத்துவம் நமது வாழ்க்கை நமது மனதுடன் நடத்தும் சுயப்போர், சுயமாக போராடுவது. சுயப்போர் என்பது சுயநலத்தை விட்டு சுயத்தை சீர்படுத்தும் தனி மனித போராட்டம். மனம் போல வாழ்வு என்பார்கள், மனம் போல மாங்கல்யம் என்று சொல்வார்கள். மனதை நிர்ணயிப்பது வாழ்க்கையா அல்லது வாழ்க்கையை தீர்மானிப்பது மனமா, இது எல்லோருக்கும் குழப்பம் உண்டு. மனப்பதிவுகள் வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதா அல்லது வாழ்க்கை மனதில் உள்ள அந்தரங்களை விளக்கு போட்டு காட்டுகிறதா, எது எப்படி இருப்பினும் மனது வாழ்வுக்கு வாழ்க்கை படுகிறதா அல்லது வாழ்க்கை மனதுக்கு தாரை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இதில் நமக்கு தேர்வு கிடையாது. நாம் மனதோடு வாழ்ந்தாக வேண்டும். எமக்கு எப்படிப்பட்ட உறவுகள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் செய்யும் தவறுகளை பொறுத்துக் கொள்கிறோம். அவைகள் ஒரு நாள் தட்டி பறிக்கப்படும் என்பது அனுபவ உண்மை. எல்லா உறவுகளும் ஒரு வரையறை உண்டு. அதை சற்றே பொறுத்து சகித்து ஒத்து போகிறோம். அந்த துன்பங்கள் காலப்போக்கில் மறந்து விடும் என்ற ஆறுதல்களை இதே நாங்கள் மனசு வந்து வாழ்க்கையோட நடத்துற போராட்டம்.
ஆமாம் ஆமாம், உண்மையிலேயே இந்த போராட்டம் ஒரு முக்கியமானது. இதுதான் இப்ப ஏனென்றால் வாழ்க்கையிலேயே நாங்கள் பலர் மனம் குழம்பி இருக்கின்ற நிலையிலே தாங்களே தங்களுக்கு கேள்வி கேட்டுக்கொள்கின்ற நிலைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த வகையிலே இறுதியாக உங்களிடம் ஒரு சிறந்த வினாவை தொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். ஏன் மனதை ஒவ்வொருவரும் நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும்? அதிலே அழுக்குகள் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும்? இவை தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்களை.
மனதோடு நமக்கு அமைந்த வாழ்க்கை அப்படி வாழ்நாள் முழுவதும் நாம் மனதோடு வாழ வேண்டிய நிர்பந்தம். அதாவது வந்து உறவுகள் எல்லாம் வந்து விட்டுட்டு போயிடும், ஆனா நாங்க சாகுற வரைக்கும் எங்க மனசு எங்களோட இருக்கும். எங்கட மனசுல நாம் வந்து குப்பை ஏத்தினோம் சொன்னா அந்த குப்பை காலம் பூராகும், அந்த குப்பை நாங்க சாகுற வரைக்கும் இருக்கும். அதாவது அதை வாழ நிர்பந்தம். அதாவது மனம் சாகும் வரை எங்களுடன் தான் இருக்கும். எமது மனம் சரியாக இல்லாவிட்டால் நாம் சுகப்பட மாட்டோம். அதை சரிப்படுத்துவது என்றால் என்ன? அதை சீர்படுத்துவது, நெறிப்படுத்துவது, அதன் உண்மை தன்மை உணர வைப்பது. சுய நிர்ணயம் என்பது சுய மனதின் பரிணாமம். அதை அடையும் வரை எமக்கு பரிதவிப்பு அடங்காது. இதைத்தான் பாரதியாரும் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் என்று பதறுகிற இந்த அடைவு நிலைதான் மனிதனை கொண்டாட வைக்கிறது. இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அப்பர் ஆடுவதும் இந்த நிலை அடைந்த பிறகுதான். மனித மனம் மலர வேண்டுமெனின் தனது சுய திருப்தி அடையாமல் இந்நிலையை எட்டி பிடிக்க முடியாது. ஆகவேயே நாங்கள் எல்லாம் வந்து மனதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதனையே நான் அந்த மனசை பற்றி இதை சொல்றேன்.
ஆமாம், உண்மையிலேயே நல்ல கருத்துக்கள். மனம் என்பது மிக முக்கியமான ஒன்று. எங்களுடைய நாட்டிலே பிறந்த முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகள் கூற அவருடைய பாடலே சொல்கின்றார், உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. ஆமாம், இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பாடல் மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் மனதை நாங்கள் சுத்தமாக வைத்திருந்தால்தான் நாங்கள் கடவுளை கும்பிடுவதிலும் பார்க்க இந்த மனதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பித்து சிறப்பான பல கருத்து கலந்து பாய்ந்து கொண்டமைக்காக எமது முத்தமிழ் ஓசை வானொலியின் சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் ஐயா.
முன்னதாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி தொடர்பான அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் பெருமையுடன் விளங்குகின்ற வெள்ளாந்த கிறிஸ்துமஸ் தின சிறப்பு விசேட கலை நிகழ்ச்சியானது எதிர்வருகின்ற சனிக்கிழமை டிசம்பர் மாதம் 15 பிற்பகல் 4:30 தொடக்கம், இரவு 9:30 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடார்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய வருடாந்த கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சியானது எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 15 சனிக்கிழமை பிற்பகல் 4:30 தொடக்கம், இரவு 9:30 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று, அரும்புகள் 2018 தமிழ் பூங்கா சிறார்களின் வருட கலை நிகழ்விலே கலந்து ஊக்குவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். அனுமதி முற்றிலும் இலவசம். இந்த நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்தில் மாலை 6 அரங்கேற காத்திருக்கின்றது. மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து வாழ் தமிழன்பர்களே, அரும்புகள் 2018 தமிழ் பூங்கா சிறார்களின் வருடாந்த கலை நிகழ்விலே கலந்து ஊக்குவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். அனுமதி முற்றிலும் இலவசம். இந்த நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் வந்து ஆதரவு அளிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். நிகழ்ச்சியிலே தொடர்வது இன்றைய சமுதாய வழக்கிலே கனவாகி போன பல பெற்றோர்களின் ஏக்கம் எப்படியாக இருக்கின்றது. ஆம், அம்மா அப்பா இந்த உறவுக்கு ஈடு செய்ய வேறு எந்த உறவுமே இந்த உலகில் இல்லை. சுயநலம் இல்லாத அவர்களின் அன்பும் பாசமும் ஆதரவும் வேறு எந்த உறவில் நாம் அடைந்திட முடியும். எங்கள் நலன் எங்கள் எதிர்காலம் என்று எங்களுக்காகவே தங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட இழந்து பல கஷ்டங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் உள்ளம் வேறு எந்த உறவுகளுக்கு வந்திட முடியும். அம்மா அப்பா என்ற இந்த உறவுக்கு உலகமே தங்கள் குழந்தைகள் மட்டும்தான் அவர்களின் எதிர்காலம் நலன் என்று பல கனவுகளோடு அவர்களை அளக்குகின்றனர். நட்பண்புகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த சமுதாயத்தில் பெயர் சொல்லும் பிள்ளையாக வரவே ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுகின்றனர். அன்பனும் கூட்டில் பிள்ளைகளே அவர்களின் எதிர்காலமாக நினைத்து வாழும் பெற்றோருக்கு இன்று கிடைக்கும் பரிசுதான் என்ன? எந்த காலகட்டத்திலும் பெற்றோருக்கு பிள்ளைகள் குழந்தைகளே. அது எத்தனை வயதை பிள்ளைகள் எட்டிய போதும் ஆனாலும் இதை இன்று பல பிள்ளைகள் உணர்த்துவதே இல்லை. தன் பசி மறந்து பிள்ளைகளின் பசியை அறிந்து உணவு கொடுப்பவர்கள்தான் பெற்றோர்கள். இதை இன்று எத்தனை பிள்ளைகள் உணர்கிறார்கள்? வயதாகும் போது கைவிடப்படும் பெற்றோர்கள் ஒருபுறம் தங்களுக்கு சுயமாக வாழக்கூடிய நிலைமை பெற பெற்றோரை மதிக்காமல் அவர்களின் தியாகங்களை எவ்வளவும் எண்ணாது விட்டு பிரிந்து செல்வதும் இன்று பல பிள்ளைகளின் முடிவு வேதனைக்குரியதாக மாறிவிடுகின்றது. தோளுக்கு மேல் வளர்ந்தால் பிள்ளைகளும் நண்பர்களே என்று எண்ணும் பெற்றோரை இன்று எத்தனை பிள்ளைகள் அவர்களை தங்கள் உறவாக நேசிக்கின்றனர்? ஒரு காலகட்டத்துக்கு பின் அம்மா அப்பா என்ற அந்த உறவுக்கு அத்தமே மறந்து போகும் இன்றைய பல பிள்ளைகளின் மனோநிலை. கலாச்சார சீர்கேடா அல்லது இனி பெற்றோரின் உதவி தேவையில்லை என்ற அகம்பாவமா? ஆனால் இந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஆளாக தங்களை வளர்த்து ஆளாக்கிவிட்டது பெற்றோர் என்பதை ஏன் மறந்து விடுகின்றனர்? ஒவ்வொரு பிள்ளையும் தங்கள் பெற்றோரை நேசித்தால் எதுக்கு இந்த பூமியில் வயோதிபர் இல்லங்கள் உருவாக போகின்றது? பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை வைத்தால் இளநீர் என்று சும்மாவா சொன்னார்கள்? ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுவது ஏங்குவது பிள்ளைகளின் நல்ல எதிர்காலம். அப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய முடியும்? அவர்களின் தியாகங்களுக்கு ஈடாக எங்களுக்கு ஏதும் செய்ய முடியாது. ஆனாலும் கடைசி வரை அவர்களை அன்பாக நாம் நேசிக்க முடியும். அதை மட்டுமே அவர்களும் பிள்ளைகளான எங்களிடம் எதிர்பார்க்கின்றனர். இன்று எங்களிடம் எதிர்பார்க்கும் அந்த அன்பையும் ஆதரவையும் தான் தாங்களும் எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்போம் என்பதை ஏன் நாம் உணர மறுக்கின்றோம்? பெற்றோரை நேசிப்போம், அவர்களை மதிப்போம். அவர்கள் கண்ணீர் விட்டால் எங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு இடத்தில் இருள் சூழ்ந்து கொள்ளும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். பெற்றோரை வயதுபர் இல்லத்தில் விட்டு நாம் கோயிலுக்கு செல்வதில் எந்த பலனும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். பெற்றோரே எங்கள் தெய்வம் என்பதை இன்று எத்தனை பிள்ளைகள் உணர்கின்றனர். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோரை நேசித்தால் வயோதிபர் இல்லங்கள், ஆதரவு அற்றோர் இல்லங்களை நாம் மூடிவிடலாம். சிந்திப்போம், பிள்ளைகளின் அன்புக்காக ஏங்கும் ஒவ்வொரு பெற்றோரின் அந்த ஏக்கம் நிறைந்த முகங்களை நாம் எங்கள் கண்முன் சற்று நிறுத்தி தான் பார்ப்போமே. என் அம்மா, என் அப்பா, இந்த உறவின் அன்பின் ஆழத்தை நாம் உணர்ந்துதான் ஜப்பானிகளிடம் கற்க வேண்டிய சில 10 பண்புகள் பற்றிய விளையங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர விரும்புகின்றோம். ஜப்பானிலே மாணவர்கள் தங்கள் ஆசிரியருடன் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் தங்கள் பள்ளிக்கூடங்களை மற்றும் கழிப்பறைகளை சுத்தம் செய்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விடயம். இரண்டாவது, ஜப்பானில் நாய் வளர்ப்பவர்கள் அதன் கழிவுகளை அகற்றுவதற்காக வெளியில் செல்லும் போது அதற்கெனவே வடிவமைக்கப்பட்ட பையொன்றினை கட்டாயமாக எடுத்துச் செல்வர். இது இரண்டாவது முக்கிய விடயம். மூன்றாவது, ஜப்பானில் சுகாதார ஊழியர்கள் சுகாதார பொறியியலாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்களது சம்பளம் அமெரிக்க டாலரில் 5,000 8,000 வரை ஆகும். ஒரு சுத்தப்படுத்தினர் எழுத்து மற்றும் வாய்மொழி மூல தேர்வுகளுக்கு பின்னரே தெரிவு செய்யப்படுகின்றார். நான்காவதாக, ஜப்பானிலே இயக்க வளங்கள் என்று எதுவும் இல்லை. அத்துடன் ஆண்டுக்கு 100,000,000 பூமி அதிர்ச்சிகள் அங்கு ஏற்படுகின்றன. ஆனால் ஜப்பானில் தான் உலகிலே 2வது பெரிய பொருளாதார நாடாகவும் அந்த நாடு விளங்குகின்றது. 5வது, ஜப்பானிலே முதல் வகுப்பிலிருந்து தொடக்கம் 6ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு மற்றவர்களுடன் எப்படி பழக வேண்டும் என்பது சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. 6வதாக, ஜப்பான் மக்கள் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் தங்களுக்கென்று வேலைக்காரர்களை வைத்துக் கொள்வதில்லை. பெற்றோரே வீட்டையும் பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்வர். 7வதாக, ஜப்பான் பள்ளிக்கூடங்களிலே 1ஆம் ஆண்டிலிருந்து 3ஆம் ஆண்டு வரை தேர்வுகள் இல்லை. கல்வியின் நோக்கம் செய்திகளை அறிந்து கொள்ளவும் ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ளவும் தானே தவிர தேர்வு மூலம் அவர்களை தரப்படுத்துவதற்கு அல்ல என்கிறார்கள். 8வதாக, ஜப்பானில் மக்கள் உணவகங்களில் எந்த விதத்திலும் உணவை வீணாக்காமல் தமக்கு தேவையானதை அளவில் மட்டும் சாப்பிடுகிறார்கள். உணவு வீணாதல் என்பதே அங்கு இல்லை. 9வது முக்கியமான விடயம், ஜப்பானில் சராசரியாக ஒரு ஆண்டில் தொடர் வண்டிகள் தாமதமாக வந்த நேரம் அதிகபட்சமாக 7 வினாடிகள் மட்டுமே. இறுதி 10வது விடயம் ஜப்பானில் மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் சாப்பிட்ட பின் உடனேயே அங்கேயே பல் துலக்குகிறார்கள். அவர்களுக்கு சாப்பிடும் போதே இந்த பழக்கம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான தகவல்கோடு இன்றைய நிகழ்ச்சியையும் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. தொடரும் பாடலோடு மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
அறியாமல் வாழ்வதும் ஏனோ கலைமதியே நீ சொல்லுவா.